இன்றுதான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் ஸ்ரீயா பபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நம. நான் இன்றைய என்னுடைய சத்சங்கத்தை எனக்கு கடந்த இரண்டு நாட்களாக வந்த சில கேள்விகளில் சிலவற்றிற்கு பதில் காண்போம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி வந்தது, அது ஒரு அன்பர் என்னிடம் பல தடவைகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நானும் அவருக்கு முடிந்தளவு சுருக்கமாக பதிலை கொடுத்துக்கொண்டே இருந்தேன் தனிப்பட்ட முறையில். ஆனால் அது அந்த கேள்வியை அவர் திரும்ப 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 காணும் போதும் கேட்பார், எந்த நிலையிலும் கேட்பார். ஆகவே அந்த கேள்வியை உங்களுக்கு கோருகின்றேன். அதாவது, சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம் தான் பயின்று வருகின்றேன் பல ஆண்டுகளாக உங்களுடன். அது மிகவும் அருமையான யோகம், அதை உணர்ந்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அது ஏன் இந்த மற்ற மக்களுக்கு புரியவில்லை, அதை நாங்கள் என்ன முறையில் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம்? நீங்கள் செய்கின்றீர்கள், வர்றவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள், அது உண்மை. அதற்கு மேலாக என்ன மாதிரி இந்த நல்லொரு விடயத்தை மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்று பல தடவை கேட்பார். நான் அவருக்கு சொன்ன ஒரு வசன பதில், அது அவர்களுடைய பிராப்த வினையை பொறுத்தது. அவர்கள் யோகத்திற்குள் பழைய பிறப்புகளில் செயல்பட்டிருந்தால் இந்த பிறப்பில் நிச்சயமாக அப்படியான ஏதாவது ஒரு யோகம் அவர்களுக்கு லைத்து கிடைக்கும். அப்படி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது வினை. அதற்கு அவர் அந்த பதிலை வைத்து அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், அதற்கு மேலாகவும் நாங்கள் ஏதாவது செய்யத்தான் வேணும் என்றதுதான் அவருடைய கருத்து. அதற்கு நான் அவருக்கு பதில் கூறவில்லை. ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அவருக்காக இன்றைய சத்சங்கத்தில் அந்த கேள்வியை கொண்டு வருகின்றேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் ஒரு முக்கியமான பதில். மற்றவர்களுடைய வினப்பயன்களை பொறுத்ததுதான் அவர்கள் இந்த யோகத்தை நாடி வருவது, அது எந்த யோகமாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வினப்பயனுக்கு மேலாக நாங்கள் என்ன மாதிரி போய் செய்யலாம் என்று அந்த அன்பர் மீண்டும் மீண்டும் கேட்கின்றபடியால் அதே கேள்வி மற்ற மக்களுக்கும் மனதில் இருந்தால் இன்னொரு உதாரணம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு உபமானத்தை வைத்து விளங்கப்படுத்துவோம். அதாவது, ஒரு ஒரு வியாபாரி ஒரு ஒரு தோய்த்தல் தொழில் செய்து, அதாவது புடவைகளை தோய்த்து மக்களுக்கு கொடுக்கும் தொழில் செய்பவர் ஒருவருக்கு ஒரு கல் ஒன்று அபூர்வமாக ஒரு துறவியிடம் இருந்து கிடைத்தது. அப்ப அந்த தோய்த்தல் தொழிலை செய்பவர் இதுக்கு அந்த கல்லை பற்றி தெரியவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால் அந்த கல்லை பத்திரமாக வைத்திருந்தார். ஆனால் அதை பற்றிய விடயம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர் அதை தன்னுடைய வேலைக்கு போய் வரும்போது அதை ஒரு 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 மரக்கறி விற்கும் வியாபாரியிடம் அந்த கல்லை காட்டினார். காட்டி சொன்னார், இந்த கல் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்போது அந்த வியாபாரி அந்த கல்லை வேண்டி பார்த்துவிட்டு அவருக்கும் அது சிந்தையில் பெரிதாக படவில்லை. அவர் உடனடியாக சொன்னார், நான் உனக்கு இன்று சமைப்பதற்கு காய்கறி இலவசமாக தருகின்றேன், இந்த கல்லை என்னிடம் தா என்று. ஆனால் இந்த இவருக்கு தெரியும், அது ஒரு துறவி தந்தபடியால் அந்த கல்லில் ஏதோ ஒன்று இருக்கென்று தெரியுமே தவிர அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆனால் இவர் அதை கொடுக்கவில்லை அந்த மரக்கறி விற்பவரிடம். அவர் அதை வைத்துக் கொண்டார், கொடுக்கவில்லை. அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு சென்று விட்டார். பிறகு இன்னும் சில காலத்துக்கு பிறகு அதை ஒரு கடை வியாபாரியிடம் காட்டினார். காட்டும் போது அந்த வியாபாரி அதை பார்த்து விட்டு சொன்னார், உனக்கு இன்றைக்கு முழுக்க தேவையான மளிகை சாமான்கள் இலவசமாக தருகின்றேன், நீ இந்த கல்லை என்னிடம் தா என்று. அவருக்கும் அதன் பெறுமதி தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு கல்லுக்கு அவருடைய வேல்யூ, தன்னுடைய ஒரு நாள் மளிகை சாமான். அதையும் இவர் பார்த்தார். ஆனால் இவருக்கு மனம் சொல்லவில்லை, அதை விட்டுவிட வேண்டும் என்று வைத்துக் கொண்டார், கொடுக்கவில்லை. அதே போல் பலரிடம் இவர் சென்று சென்று வந்தார். எல்லோரும் ஒவ்வொரு விடயத்தை சொன்னார்கள். தங்கள் என்ன தொழில் புரிகின்றமோ அதை வைத்து அதை தருகின்றேன், இதை தருகின்றேன் என்று. புடவை வியாபாரியிடம் போகும்போது உனக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான உடைகள் தருகின்றேன் என்று சொன்னாராம். அப்படியே போய் 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 கடைசியாக அவர் தன்னுடைய நண்பர் ஒருவர் நகை வியாபாரியாக இருக்கிறவர், அவரை சந்தித்த நேரம் அவருக்கு அந்த கல்லை காட்டினாராம். அதை பார்த்தவுடன் அவர் அந்த கல்லை வேண்டி பார்த்துவிட்டு அதை பரிசோதனை செய்துவிட்டு சொன்னாராம், எனக்கு இந்த கல்லைத்தா, நான் உனக்கு கோடி ரூபாய் தருகின்றேன். ஏனென்றால் அந்த கல் சாதாரண கல்லல்ல, மிகவும் ரத்தின கல், மிகவும் பொறுமதி வாய்ந்த கல், உனக்கு நான் கோடி ரூபாய் தருகின்றேன் என்று. அப்பதான் இவருக்கு தெரிந்தது, தனக்கு அந்த துறவி தந்தது ஒரு பெறுமதியான கல், அதனுடைய வேல்யூ சரியான கூடிய பொருள், பெறுமதியுடைய கல் என்று. இந்த எண்ணத்துக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன் என்றால், அவர் அந்த வியாபாரிக்கு கொடுத்ததாகவோ அதற்கு பிறகு என்ன நடந்ததாகவோ என்ற அந்த அவமானம் இல்லை. இருப்பினும் அந்த கல் பல வேறு மக்களிடம் சென்று பல வேறு பல பல விதமாக அது எடை போடப்பட்டிருக்கின்றது. அதுதான் இங்கே கிடைக்க வேண்டிய பொருள். அதே போல்தான் இந்த கிரியா யோகமும், இந்த அன்பர் விரும்பலாம் அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சொல்லிவிட வேண்டும், கொடுத்து விட வேண்டும், எல்லோரும் அதை செய்ய வேண்டும், இப்படியான ஒரு அருமையான விடயம் முக்கியமாக தேவை, ஆகவே நான் பெறும் இன்பம் மற்றவர்கள் பெற வேண்டும் என்று யோசிப்பது தப்பல்ல. ஆனா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அதை கொடுக்கும் போது அவர்கள் அந்த கிரியா யோகத்தை பற்றி எவ்வளவு தூரம் எடை போடுகின்றார்கள் என்பதுதான் இங்கு இருக்கும் பிரச்சனை. அதுக்குரிய காரணம் அவர்களுடைய வினைப்பயன். அந்த வினைப்பயனால் அறிவின்மையாக இருக்கலாம், அல்லாட்டி வினைகள் மாயைகள் அவர்களை தடுக்கலாம். ஆதலால் தான் அது மேலே கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது என்று அந்த அன்பருக்கு இந்த சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுத்த ஓமானம் மூலம் அந்த ஓமானத்தை அவருடைய கேள்விக்கு பதிலாக கொடுக்கின்றேன். ஆகவே அந்த அன்பர் மிகவும் ஆதங்கப்படாது, அது அவர்களுக்கு கைகூடும் நேரத்தில் கைகூடும். அவர்கள் அந்த யோகத்தை நோக்கி அல்லது ஏதாவது ஒரு யோகத்தை நோக்கி கவரப்படும் போது கவரப்படுவார்கள். அது தன் இயல்பாகவே நடக்க வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர்கள் அது தங்கியும் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றேன். அந்த கேள்விக்கு பதிலாக இன்னொரு கேள்வி வந்தது. அதாவது, நான் ஐயா, நீங்கள் எப்பவும் இந்த சரணாகதி என்று சொல்லுகின்றீர்கள், அதை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறீர்கள், உங்களுடைய சத்சங்கத்திலும் இருக்கின்றேன். ஆனால் அந்த சரணாகதியிலும் ரெண்டு வகை இருக்கென்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஒன்று நிபந்தனையான சரணாகதி, நிபந்தனை அற்ற சரணாகதி. அதுவும் ஓரளவு புரிந்துவிட்டது. ஆனால் இந்த நிபந்தனை அற்றது என்று சொல்லும்போது, நாங்கள் நிபந்தனை ஆன சரணாகதியில் தான் கூடுதலான மக்கள் இருக்கின்றோம், யோகத்தில் இருப்பவர்கள், பாபாஜியின் யோகத்தை பின்பற்றுபவர்கள், இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் நிபந்தனைக்கு செல் நிபந்தனை அற்ற சரணாகதி செல்வோம் என்று பார்க்கின்றேன். ஆனால் நிபந்தனையான சரணாகதியே கூடுதலாக தேவைப்படுகின்றது. எங்களுடைய உலகியலிலும் இருந்து இந்த யோகத்தை செய்யும் போது அதுதான் கூடுதலாக எங்களை உந்துகின்றது. அதை அதில் இருந்து முழுமையாக விடுபட முடியும் ஒரு நேரத்தில் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் அது அதை பற்றிய சிறிய விளக்கங்கள் ஏதாவது கூடுதலாக தருவீர்களாக இருந்தால் நிபந்தனையற்ற சரணாகதியை நோக்கி நான் செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பது அவருடைய கேள்வி. அதற்கு பதில் காண்பது சொல்லளவில் பதில் காண முடியாது. அது முக்கரணங்களாலும் பதில் காண வேண்டும். முதலாவது அதற்குரிய வினாவுக்குரிய விடை. அதற்கு மேலாக மீண்டும் எங்களுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன ஒரு உதாரணம் ஒன்று, உபமானம் ஒன்று அதற்கு உதாரணமாக கொடுத்தால் இன்னும் அந்த எல்லோருக்கும் மனதில் இருக்கும் அந்த நிலை கூட சிறிது மாறலாம். அதாவது அந்த நிலையை நோக்கி போவதற்கு நீங்கள் சாதனை செய்து கொண்டு போகும் போதுதான் உங்களுடைய ஐந்து உரைகளும் உங்களுக்கு கட்டுண்டு இப்படியான விடயங்களில் நிபந்தனையான சரணாகதியை நோக்கி செல்லாது நிபந்தனை அற்ற சரணாகதியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பது நிபந்தனை அற்ற சரணாகதியை நோக்கி போவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது உண்மை. அதற்கொரு உபமானம் சொன்னார் பேராசிரியர். அந்த உபமானம் என்னவென்றால், ஒரு ஓட்டை பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை விட்டு கொண்டிருந்தால் தண்ணி அதில் தங்காது. அந்த தண்ணி அந்த ஓட்டை பாத்திரத்தால் தண்ணி போய்கொண்டே இருக்கின்றது, நீர் அதற்கில் நிற்காது. ஆனால் அதே ஓட்ட பாத்திரத்தை ஒரு தொட்டியில் தண்ணீருக்குள் கொண்டே மூழ்க வைப்பீர்களாக இருந்தால் அந்த பாத்திரம் நிறைந்துவிடும். அது ஒரு அருமையான உதாரணம். அதை எங்கே இங்கு பொருத்துகின்றேன் என்றால், நீங்கள் நிபந்தனையான சரணாகதியில் இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு விரும்பியவற்றை பாபாஜியிடம் கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம், இறையுடன் கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம், நிச்சயமாக அது உங்களுக்கு தரப்படும். ஆனால் அவையெல்லாம் சிற்றின்பத்தை நாடும் விடயங்கள், உலகியல் விடயங்கள். அதற்கு மேலாக நீங்கள் சில ஆன்மீக விடயங்களை கூடி கேட்கலாம். ஆனால் ஆன்மீக விடயங்கள் பயிற்சியின் மூலம் நிறைவேற வேண்டியது, கேட்டு பெறுவதல்ல. ஆகவே ஒரு ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் நிற்காது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நீர்தான் இறைவன், நீங்கள்தான் அந்த ஓட்டை பாத்திரம். அப்ப நீங்கள் அந்த ஓட்டை பாத்திரத்தில் இருந்து கொண்டு இறைவனை அதைத்தா இதைத்தா என்று பாபாஜியை கேட்கின்றீர்கள் என்று வைப்போம், அவர் எல்லாவற்றையும் தருகிறார் என்று வைப்போம். ஆனால் அதில் அது தங்காது. ஆனால் நீங்களே உங்களை பாபாஜியிடம் கொடுத்து விடுவீர்களாக இருந்தா, அதாவது அந்த ஓட்டை பாத்திரத்தை தண்ணி தொட்டிக்குள் மூழ்கடித்து விடுவீர்களாக இருந்தால் அந்த பாத்திரம் நிரம்பி காணப்படும். அதுதான் எங்களுடைய நிலை, சரணாகதியில் நிபந்தனையின் நிபந்தனையற்ற நிலையும். ஆகவே நிபந்தனை நிலையில் இருந்து சிறிது சிறிதாக வழியால் வந்து நிபந்தனையற்ற நிலைக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுடைய நிலை பாபாஜியுடன் சேர்ந்த நிலையாக இருக்கும். அதற்கு இந்த உபமானம் சிறிதளவாவது அங்கு பொருந்துகின்றது என்பதற்காக, இந்த உபமானம் மூலம் அது உங்களுடைய மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்தேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. ஐயா, நான் ஆன்மீகத்திலேயும் இருக்கின்றேன், உலகியலிலும் இருக்கின்றேன், முடிந்தளவு ரெண்டிலேயும் சமநிலையில் சென்று கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய ஹாப்பினஸ், அதாவது என்னுடைய ஆனந்தம் நெடுகவும் எனக்கு கிடைப்பதில்லை. ஆனந்தத்தில் சில நேரம் இருக்கின்றேன், பட் முழுமையாக இருக்க முடியவில்லை. அதை என்னென்று நான் முழுமையான ஆனந்தமாக்கலாம், என்னுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதில், ஒருவர் ஆனந்தமாய் மாத்திரமல்ல, அவருடைய உலகியல் வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி அந்த ஆனந்தத்தை எடுக்க வேண்டுமென்றால் அவர் அந்த முக்கரணங்களாலும் அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் முக்கரணங்களை அடக்கிய செயலாக இருக்க வேண்டும். ஆனால் அது இலகுவான விஷயம் அல்ல. அதற்குத்தான் இந்த கிரியா யோகம், உங்களை பக்குவ நிலைக்கு கொண்டு வருவதற்கு, சிறிது சிறிதாக கொண்டு வருவதற்கு. ஆகவே நீங்கள் உலகியலில் செய்யும் என்ன செயல்களாக இருந்தாலும் சரி, யோகத்தில் செய்யும் என்ன நிலைகள் செயல்களாக இருந்தாலும் சரி, முக்கரணங்களையும் வைத்து செய்ய வேண்டும். அதாவது மூன்று முக்கரணங்கள், அதாவது வாய், அதாவது மனம், மொழி, மெய் என்று சொல்லுவோம். இந்த மூன்று கரணங்களும் ஒரு செயலில் குவிக்கப்படுமாக இருந்தால் அது என்ன செயலாகவும் இருக்கலாம், உலகியல் செயலாகவும் இருக்கலாம், ஆன்மீக செயலாகவும் இருக்கலாம். அது குவியுமாக இருந்தால் அந்த செயல் செய்யும் போது நிச்சயமாக 100% ஆனந்தம் உங்களுக்கு உண்டு. அதில் ஒருவித ஐயமும் தேவையில்லை என்று சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் வேறு விதமாக அவருடைய புத்தகத்தில் அதை போட்டிருக்கின்றார். ஆகவே இந்த முக்கரணங்களாலும் நீங்கள் எல்லா விடயங்களிலும் ஈடுபடும் போது முழுமையாக, சைவ சித்தாந்தத்திலும் முழுமையாக அதுதான் சொல்லப்படுகின்றது. சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்திலும் அதுதான் சொல்லப்படுகின்றது. குருமார்களாலும் அதுதான் சொல்லப்படுகின்றது. ஞானிகளாலும் அதுதான் சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் நிரந்தர ஆனந்தமாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த ஆனந்தத்திற்குரிய வழி என்ன செயல்களை செய்தாலும் முக்கரணங்களும் அதில் பங்கு பெற்றி இருக்க வேண்டும். அதை சிறிது சிறிதாக நீங்கள் செய்து கொண்டு போகும் போது உங்களுக்கு அதில் பெரிய வெற்றி வரும். அதற்கு மேலாக நீங்கள் செய்து கொண்டு போகும் போது உலகியல் எல்லாம் போய் அதற்கு மேலாக நீங்கள் பேரின்பத்தை கூட நாடலாம். அதற்கு மேலதிக பயிற்சிகள் வேறு முறையில் இந்த யோகத்தின் மூலம் செய்து கொண்டு வரும் போது என்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். இது வந்த 3வது கேள்வி. அடுத்தது இனி கேள்வி அல்ல, ஒருவர் கருத்தாக சொல்லியிருந்தார். அதாவது, நான் ஐயா என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றேன், பல விடயங்களை என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு நான் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றேன். அவற்றில் பல விடயங்கள் சரியாக நடக்கின்றன, சில விடயங்கள் நடக்கவில்லை. என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு பின் நான் வாயால் சொல்வதை விட்டு செயலால் செய்கின்றேன். அந்த விடயங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் நான் அதன்படி செய்ய முயன்றேன், செய்ய முயல்கின்றேன். நான் சொல்பவராக இல்லாமல் செய்பவராக என்னை மாற்றிக்கொண்டேன், வெற்றி கண்டேன் ஐயா. அதை நான் உங்களுடனும் உங்களுடைய சத்சங்கத்திலும் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று எழுதியிருந்தார். உண்மை, உண்மை, உண்மை. அதற்குரிய உபமானம் சொல்வதென்றால் கிரியா யோகம். கிரியா என்றால் ஆக்ஷன், செயல். கிரியா யோகம் இவ்வளவு உன்னதமான யோகமாக இருப்பதற்கு காரணமே செயல்முறை பயிற்சி, ஆக்ஷன். ஆகவே செயல் நிச்சயமாக உங்களுடைய சொல்லை விட வலிமை வாய்ந்தது. நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய பக்குவ நிலையை பொறுத்து சிலர் அதை ஏற்பார்கள், சிலர் அதை ஏற்க மாட்டார்கள். இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், ஆனால் அதை நம்ப முடியாது. நம்பினவர்கள் ஏற்பார்கள், நம்பாதவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அதை செயலளவில் செய்யும் போது அதை பார்ப்பவர்கள் நிச்சயமாக 100% அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த செயலை செய்து காட்டுகின்றீர்கள். அது என்னவாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை உலகியல், உங்களுடைய சொந்த குடும்ப அலுவல்கள், எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே அந்த அன்பர் தனக்கு கிடைத்த வெற்றியை எனக்கு பகிர்ந்தார். அதை சத்சங்கத்தில் கூறும்படியும் போட்டிருந்தார். அதை உங்களுக்கு கூறுகின்றேன், சிந்தித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அல்லது அங்கத்தவர்களாக இருந்தாலும் சரி, சில விடயங்களை, எல்லா விடயங்களையும் அல்ல, சில விடயங்களை நாம் மூலம் செல்வதை மாத்திரம் விடுத்து நீங்களும் அந்த சொன்ன விஷயத்துக்கேற்ப உங்களுடைய செயல்களை செய்வீர்களாக இருந்தால் அதில் வெற்றி நிச்சயம். அது அந்த குடும்பமோ அந்த குழுவோ அதை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக 100% உண்டு என்று அந்த அன்பர் அனுப்பின செய்திக்கு நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக அதே அன்பர் இன்னொரு கருத்தையும் போட்டிருந்தார். நாங்கள் பல விடயங்களை ஐயா ஏனென்று கேட்காமலே செய்து கொண்டு போகின்றோம். ஆனால் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் தான் இன்னும் முற்றாக அதில் வெற்றி பெறவில்லை. எல்லா விடயத்தையும் நாங்கள் ஏனென்று கேட்காமல் செய்வதை விடுத்து அதை பற்றிய ஏன் என்ற கேள்வியை அந்த விடயத்தை நோக்கி ஒரு முறை, இரண்டு முறை அல்லது மூன்று முறை நாங்கள் கேட்போமாக இருந்தால் அதில் கூட வெற்றி கிடைக்கும் ஐயா. அதை நான் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பின்பற்றவில்லை. இருப்பினும் சிறிதளவு பின்பற்றுகின்றேன். ஆனால் அதில் வெற்றி வருவதை உணர்கின்றேன் என்று அடுத்த கருத்தையும் அதில் போட்டிருந்தார். அதுவும் உண்மை. ஏனென்று கேள்வி கேட்காமல் செய்வதுதான் உலகியல். மாயையில் சிக்கொண்டிருப்பவர்கள் அது என்ன காரணமாகவும் இருக்கலாம், நேரம் இன்மையா இருக்கலாம், சிந்திக்கும் திறன் இல்லாததா இருக்கலாம், அல்லது அவருடைய அறிவு நிலையில், அதான் சிந்திக்கும் திறன், அறிவு நிலை குறைந்ததாகவும் இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் விடுத்து அந்த ஏன் என்ற கேள்விகளை கேட்க பழகுவது முக்கியம். அது உலகிலாகவும் இருந்தாலும் சரி, ஆன்மீகமாகவும் இருந்தாலும் சரி, அந்த ஏன் என்ற கேள்வியல் ஆன்மீகத்தில் கேட்கப்படும் போதுதான் இந்த சைவ சித்தாந்தமே பதிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கின்றோம், என்ன செய்கின்றோம், எல்லாம் ஏன் என்ற கேள்வியிலிருந்து பிறந்தவை. அதை நாங்கள் யோகத்தில் பார்க்கின்றோம். அதே போல்தான் உலகியலிலும் எல்லா விடயங்களிலும் அந்த கேள்வி பிறக்குமாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் மீதியாக வெற்றி பெறும் என்று அந்த அன்பரின் கருத்திற்கு நான் கருத்து கூறுகின்றேன். ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எங்களுடைய உலகியலிலும் சரி, கிரியா யோகத்திலும் சரி, இப்படியான விடயங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டு வருவோமாக இருந்தால் அது எங்களுடைய சாதனையை மேம்படுத்தும். நாங்கள் சாதனையில் முன்னேறி செல்லலாம். சாதனை நன்றாக அமையும். குடும்பத்தில் இன்பம் நிலவும். எங்களுக்குள்ளும் ஆனந்தம் பெருகும். ஆகவே சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இன்று இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம்
சிவாய நம.
நல்ல அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய திருவருளால நல்ல உமானமான பதில கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது நாங்களும் அறியக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நானும் இப்ப இன்னைக்கு சைவ சித்தாந்த கிளாஸ் ஆரம்ப கட்டத்துல முடிச்சு வந்து அவங்க இதுலதான் அட்டன் பண்ணேன். அங்கேயும் நல்ல செவிக்கு உணவு, இங்கேயும் செவிக்கு நல்ல உணவு, ஞான உணவு. எப்படியோ பாபாஜி நம்மள நல்லா வழி நடத்துறாரு என்ற ஒரு உண்மைய நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறோம். அதை நீங்களும் அனுபவிக்கணும் என்றதுதான் முக்கியம். நல்ல உமானம் கொடுத்தீங்க, நல்ல பதில் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய பதில் நிறைய இருக்குது பாபாஜியுடைய திருவருளால. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இந்த சத்சங்கம் சிறப்பாக இன்னும் நடக்க எல்லாரும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க, நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு சாதனால முன்னேறி பாபாஜிக்கு நன்றி சொல்லி வாழ்க்கைய சிறப்பாக நடத்துவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.